நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் வேளாண் பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி 107.4 பண்பலையில்.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
வணக்கம் நண்பர்களே, நம்ம அன்றாடம் கேள்விப்படுறோம், அதாவது ADHD சின்ட்ரோம் குழந்தைகளுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் சின்ட்ரோம் அப்படின்னா என்ன? ஹைப்பர் ஆக்டிவ்ங்கிறது மட்டும் நமக்கு புரியுது, அட்டென்ஷன் டெபிசிட் அதுவும் நமக்கு புரியுது இல்லைங்களா? நிலையான ஒரு இடத்துல இருக்க முடியாது, ரொம்ப டிஸ்ட்ராக்ட் ஆவாங்க அப்படின்ட்டுலாம் தெரியுது. இது எதனால் ஏற்படுது, என்ன காரணங்கள், எந்த மாதிரி மருத்துவ முறைகள், எந்த மருத்துவ சிகிச்சைக்கு இவங்க உட்படணும், அதெல்லாம் பற்றி விரிவாக பேசுறதுக்காக உளவியலாளர் பார்வதி அவர்கள் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்கிறாங்க. வணக்கம் டாக்டர்.
வணக்கம் மேடம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிறது ரெண்டுமே தனித்தனியான ஒரு டிஸார்டர். அட்டென்ஷன் டெபிசிட் அப்படின்னு சொல்கிறது வந்து கவனக்குறைவு ரொம்ப கம்மியாக இருக்கிறது, கவனக்குறைவு ரொம்ப இருக்கிறது தான் வந்து அட்டென்ஷன் டெபிசிட்ன்னு சொல்லுவோம். ஹைப்பர் ஆக்டிவ் அப்படின்னு சொல்கிறது வந்து ரொம்ப துருதுருப்பான ஒரு குழந்தை, அந்த குழந்தைய வந்து நம்மனால ஒரு இடத்துல கட்டுப்படுத்தவே முடியாது. அட்டென்ஷன் டெபிசிட் குழந்தையால வந்து ஒரு இடத்துல உட்காந்து படிக்க முடியாது, நிலையான ஒரு யோசனை இருக்காது, அந்த குழந்தை வந்து குழம்பிக்கிட்டே இருக்கும், பலதை யோசிச்சு குழம்பிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஒரு குழந்தை கவனக்குறைவு ரொம்ப இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு அம்மா வந்து ஹாலில் உட்காண்டிருக்காங்க, போய் தண்ணி எடுத்துட்டு வா அம்மாவுக்கு ஒரு கிளாஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த குழந்தை போகும், வீட்டெல்லாம் சுற்றிட்டு திரும்பி வந்துடும், ஆனால் தண்ணி எடுத்துட்டு வராது. அந்த கவனக்குறைவு அதுதான் சொல்லுவாங்க. அதே மாதிரி கிளாஸ் ரூமில் வந்து டீச்சர் கிளாஸ் எடுக்கிறாங்க அப்படின்னா கூர்மையாக கிளாஸை கவனிப்பாங்க, டீச்சரையே கவனிப்பாங்க, போர்டு பார்ப்பாங்க, எழுதுவாங்க, எல்லாமே செய்வாங்க, ஆனால் என்ன நடத்தினாங்கன்னு கேட்டிங்கன்னா சொல்ல தெரியாது, அதுவும் கவனக்குறைவு. பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு வந்து கவனம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 நிமிஷம்தான், அதுக்கு மேலே ஒரு குழந்தையால் கவனம் செலுத்த முடியாது. அதுக்கு மேலே அந்த குழந்தை வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு தகுந்த முறையில் நம்ம வந்து அந்த பாடத்தை சொல்லி கொடுக்கணும். இப்போது ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு ஒரு குழந்தைக்கும் ஒரு அட்டென்ஷன் கொடுக்குற வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மி, முடியாது. ஏன்னா ஒரு கிளாஸில் இவ்வளோ பிள்ளைங்க இருக்கும்போது ஒரு குழந்தைய மட்டும் அட்டென்ஷன் கொடுக்க முடியாது. ஸோ வீட்டில் வந்து பெற்றோர்கள் அந்த குழந்தைக்கு வந்து முறையான வழிகளில் சொல்லி கொடுத்தாங்க, கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தையும் மற்ற நார்மல் குழந்தைகள் மாதிரி ஏற்கிறது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். இந்த அட்டென்ஷன் கவனக்குறைவு அல்லது ஹைப்பர் ஆக்டிவ் ரொம்ப துருதுருப்பாக இருக்கிற குழந்தைகளில் வந்து அப்நார்மல் அப்படின்னு சொல்கிறக்கு ஒன்றுமே இல்லை, அதில் எதுவும் பயப்பட வேண்டிய விஷயங்கள் இல்லை. சில குழந்தைகள் இந்த மாதிரி பிறக்கிறது உண்டு.
பெரியவங்களுக்கு கூட இது மாதிரி இருக்குதானே, நம்ம ஞாபக மறதி அப்படின்னு சொல்கிறோம். சரி, இந்த மாதிரி ஒரு குறைபாடு எந்த வயசில் தெரிய ஆரம்பிக்கும், அதை பற்றி சொல்லுங்களேன்.
இந்த மாதிரியான ஒரு குறைபாடு, குறைபாடுன்னு சொல்கிறத விட அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இஷ்யூன்னு தான் சொல்லணும். இந்த விஷயம் வந்து நமக்கு ஒரு 3 வயசில் தெரிய வரும், 5 வயசில் வந்து நல்லாவே தெரிய வரும். 5 வயசில் அந்த குழந்தை வந்து கொஞ்சம் சப்ஜெக்ட்ஸ் கூடும்போது அது கொஞ்சம் திணற ஆரம்பிக்கும். அதிகமாக பேரண்ட்ஸ் வந்து இதை கவனிக்கிறதில்ல, பேரண்ட்ஸோட கவனக்குறைவுனால இது வந்து தெரிய வரதில்லை. இது நல்லா சொசைட்டிக்கு, பேரண்ட்ஸ்க்கு, ஸ்கூலுக்கெல்லாம் ஒரு 10 வயசில் நமக்கு தெரிய வரும்.
நான் கூட கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேப்பரில் படித்தேன், கருவுற்று இருக்கும் தாய்மார்கள் வந்து மொபைல் ஃபோனை ரொம்ப அதிகமாக, அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணும்போது இது மாதிரி ஏற்பட, குழந்தைகளுக்கு ஏற்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு. அதெல்லாம் உண்மையா?
பார்ஷியலி உண்மை, கண்டிப்பாக அதுக்கு ஒரு விளைவு இருக்குது. அதாவது ப்ரெக்னென்சி டைமில் வந்து சில தாய்மார்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க மாட்டாங்க. பொதுவாக வேலை செய்யும் தாய்மார்கள், அதாவது எம்ப்ளாய்டாக இருக்கிற தாய்மார்களுக்கு வந்து அந்த ப்ரெக்னென்சி டைமோடைய கடைசி ட்ரிமெஸ்டரில் தான் உங்களுக்கு வந்து மெட்டர்னிட்டி லீவ் அவைல் பண்ண முடியறதுனால அது வரைக்கும் ஒரு அலைச்சல், ஒரு ரெஸ்ட் இல்லா தன்மை அது ஒன்று இருக்குது. நிறைய பேர் வந்து அதிகமாக மொபைலில் பேசுவாங்க, பெட் ரெஸ்ட்டுன்னு நாங்கள் என்ன தான் அட்வைஸ் பண்ணாலும் படுத்தபடியே மொபைலில் பேசுவாங்க. அப்புறம் சில பேர் வந்து இந்த வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, அது நானும் என்னோட பல பேஷண்ட்லேயும் நான் பார்த்துருக்கேன். பெட் ரெஸ்ட்ன்னு சொல்கிற அந்த காலகட்டம் வந்து குழந்தையோட ஒரு பாண்டிங் உருவாக்குற ஒரு காலகட்டம். அதாவது குழந்தைகளோட பேசி சில மூச்சு பயிற்சிகள் செஞ்சு தன்னை வந்து ரிலாக்ஸ்டாக வச்சுக்கிற காலகட்டத்தில் இந்த கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஐபேடு, இன்டர்நெட்டு, ஓயாமல் ஃபேஸ்புக்கு, ஸ்கைப்பு பார்ப்பாங்க, கேமிங் விளையாடுவாங்க, படுத்தே இருக்கிறேன், போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ தாய்மார்கள் வந்து அந்த அந்த ஒரு ப்ரெக்னென்ட் மதர் வந்து அந்த அளவுக்கு தன்னை ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கும் போது குழந்தையோட அலர்ட்னஸ் லெவலும் அதிகரிக்கும். தாய்க்கு ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னால் குழந்தைக்கும் கண்டிப்பாக ரெஸ்ட் இருக்காது. அதனால கூட இந்த மாதிரி வரக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி லிட்ரேச்சர்ல போட்டிருக்கு. இருந்தாலும் ரிசர்ச் எவிடன்ஸ் அதுக்கு இன்னும் எதுவும் சரியாக அமையலை, ப்ரூவ் பண்ணிருக்க முடியலை. இதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, டயட் சரியான அளவுக்கு ஊட்டச்சத்து இல்லாத ஒரு முக்கியமான காரணத்தினால ஏற்படுறது தான் இந்த குறைபாடு.
இப்போ நீங்கள் சொன்னீங்க 3 வயசில் தெரிய ஆரம்பிக்கும், ஆனால் நல்லா தெரிய வர்றது 10 வயசில் தான் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போல்லாம் ஸ்கூலில் 3.5 வயசில் நம்ம சேர்க்க ஆரம்பிச்சிடுறோம். அப்போ அது கிட்டத்தட்ட 1.5-7 வருஷம் ஆகுது இல்லைங்களா? இப்போ அது ஏன் அது அவ்வளோ டிலேடாக தான் நமக்கு தெரிய வருமா? இப்போ குழந்தைகள் வந்து நம்ம தவறாக கூட புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சின்ன குழந்தை தானே மறந்துட்டான் அப்படின்ட்டு கூட அதை விட்டுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது.
முக்காவாசியான பெற்றோர்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன பையன் சின்ன பொண்ணு இதுக்கு வந்து இப்படிலாம் ஒரு பிரச்சனை இருக்காது, இது வந்து விளையாட்டு புத்தி அப்படின்னு நினச்சிட்டு அதை வந்து ஓவர்சைட்டுன்னு சொல்லுவோம், அதாவது தெரிஞ்சும் கவனிக்கலை. எல்லா குழந்தையும் இந்த மாதிரி இருக்கும் இந்த வயசில், இதில் என்ன பெரிய இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு அதை விட்டுறாங்க. அது வந்து நல்லா தெரிய வருது எப்போன்னு பார்த்தீங்கன்னாக்கா, சப்ஜெக்ட்ஸ் கூட கூட கிளாஸ் ஹையர் கிளாஸ்க்கு போக போக அந்த குழந்தை கொஞ்சம் திணற ஆரம்பிக்கும். அப்போவும் எப்படி சொல்லி கூட்டிகிட்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால், விளையாட்டு மேடம், இவன் படிக்க மாட்டேங்கிறான், இந்த பொண்ணு படிக்க மாட்டேங்கிறான் தான் கூட்டிகிட்டு வருவாங்க. ஆனால் விளையாட்டு உணர்வோடு இருக்கிற குழந்தையோடைய பிஹேவியர் வேறு மாதிரி இருக்கும், இந்த குறைபாடுகள் இருக்கிறது வேறு மாதிரி இருக்கும். விளையாட்டு புத்தியில் வந்து படிக்க வேண்டிய நேரத்தில் அந்த பிள்ளை படிச்சிடும், ஆனால் இந்த குறைபாடு இருக்கும்போது படிக்கிறதுக்கே ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கும். அதையும் மீறி படிக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னாக்கா, ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லிட்டே இருக்கும், மா எனக்கு வயிறு வலிக்குதுமா, எனக்கு பசி எடுக்குதுமா, எனக்கு தண்ணி தாகம் எடுக்குதுமா அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களால அந்த குழந்தைய 18 நிமிஷத்துக்கு மேலே ஒரு இடத்துல வச்சு படிக்க வைக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ஹைப்பர் ஆக்டிவிட்டி அல்லது அட்டென்ஷன் டெஃபிசிட் சிண்ட்ரோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம்.
இது வந்து படிப்பில் மட்டும்தான் தெரியுமா, அல்லது மற்ற ஆக்டிவிட்டீஸ் மூலமாக எப்படி கண்டுபிடிக்கிறது? ஏன்னா எல்லா குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் படிக்கிறது கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க, ஏன்னா பேரண்ட்ஸ் உட்கார்றது கிடையாது, கூட அவங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கும், அதனால நீ படி அப்படின்ட்டு வந்துடுவாங்க. படிப்பில் மட்டும்தான் இது தெரியுமா, மற்ற ஆக்டிவிட்டீஸ் டே டு டே ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, அவங்க வெளியே விளையாட போகிறது இல்லைன்னா டிவி பார்க்கறது, கேம்ஸ் ஆடுறது, சிஸ்டமில் உட்கார்றது, அதிலெல்லாம் தெரியுமா?
இந்த மாதிரி ஒரு அட்டென்ஷன் டெஃபிசிட்டோ ஹைப்பர் ஆக்டிவோ இருக்கிற பசங்கனால விளையாட்டுலேயும் அதோடைய தன்மை உங்களுக்கு தெரியும். உதாரணத்துக்கு ஒரு குழந்தை வந்து ஒரு விளையாட்டை தொடர்ச்சியாக விளையாடாது, ஆரம்பிக்கும் இந்த விளையாட்டை, 2 நிமிஷம் கூட ஆயிருக்காது எனக்கு இந்த விளையாட்டு வேண்டாம் அப்படின்னு தூக்கி போட்டுரும். அதே மாதிரி இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து சோஷியல் ஸ்கில்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அப்படி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா இந்த குழந்தை சரியாக பேசாது, சில குழந்தைங்க ரூம் விட்டு வெளியவே வராது, சோஷியல் ஸ்கில்ஸ் ரொம்ப கம்மி. அதே மாதிரி இந்த குழந்தைங்க வந்து ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேயும் நிறையா சண்டை போடும். அப்படி மட்டும் இல்லாமல் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னு சொன்னாக்கா ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும், ரொம்ப குற்ற உணர்ச்சி ஜாஸ்தி உள்ள குழந்தைங்க இவங்க, அட்டென்ஷன் டெஃபிசிட் குழந்தைங்க. அதே மாதிரி எல்லாத்துலேயுமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருப்பாங்க, படிப்புலேயும் சரி விளையாட்டுலேயும் சரி பேச்சு வார்த்தையிலையும் சரி பழக்க வழக்கங்கள் எல்லாமே ஸ்லோ. ஒரு நார்மலான குழந்தை வந்து ஒரு சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு 1-5 நிமிஷம் எடுக்குதுன்னா இந்த குழந்தை 15 நிமிஷம் எடுக்கும். அதே மாதிரி நம்ம வந்து குறைஞ்சபட்சம் 20 தடவையாவது அந்த குழந்தைக்கு அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும், சாப்பிடு சாப்பிடு அப்படின்னு ரிப்பீட் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் நமக்கு தெரியுது அப்படின்னு சொன்னாலே ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இப்போத்த மெட்ரோ லைஃப் ஸ்டைலில், அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து இது 10-8 குழந்தைங்களுக்கு இது தெரியுது.
சரி, இதுக்கு சிகிச்சை முறைகள் என்ன, மருத்துவ முறைகள் ப்ளஸ் உளவியல் சிகிச்சை முறைகள் ரெண்டும் சேர்ந்து கொடுக்கணுமா, அதை பற்றி விரிவாக சொல்லுங்களேன்.
மருத்துவ முறைகள் அப்படிங்கிறது வந்து பொதுவாக தேவையில்லை. இந்த மாதிரி குறைபாடுக்கு வந்து 2 முக்கியமான சிகிச்சை கொடுக்கலாம், ஒன்று வந்து கவுன்சிலிங், இன்னொன்று வந்து டயட். இப்போ கவுன்சிலிங் பார்த்தீங்கன்னா, எல்லா குழந்தைகளையும் படிக்க வைக்கிற மாதிரி இந்த குழந்தைய படிக்க வைக்க முடியாது, இந்த குழந்தைக்கு எதுவுமே டைம் டேபிள் போட்டால் தான் முடியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு குழந்தை வந்து ஒரு மணி நேரத்தில் கணக்கு போடுதுன்னு சொன்னால் இந்த குழந்தைக்கு வந்து 2 மணி நேரம் ஆகும், அதனால பிரித்து பிரித்து தான் சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு கணக்கு அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது வெறும் ஒரு பேப்பரும் பென்சிலும் கொடுத்து அந்த குழந்தைய கணக்கு போட சொன்னீங்கன்னா அந்த குழந்தை போடாது, ஏன்னா அதுக்கு அதோடைய தன்மை என்னன்னா சீக்கிரமா போர் அடிக்கக்கூடிய ஒரு தன்மை படைத்த ஒரு குழந்தை. அதனால கொஞ்சம் விளையாட்டு முறைகள்ல தான் நம்ம சொல்லி கொடுக்கணும். இப்போ 2+2=4 அப்படின்னு சொல்லி கொடுக்கணும்னு சொன்னாக்கா டேபிள்ஸ் இந்த குழந்தைங்களால ஞாபகம் வச்சுக்க முடியாது, இந்த குழந்தைங்களால எதுவுமே பைஹார்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது கடைகளில் வந்து மல்டி கலர்ல சின்ன சின்ன பால் கிடைக்குது, பிளாஸ்டிக் பால் கிடைக்குது, பல கலர்களில் இருக்கிற பால், அந்த பாலை வச்சுட்டு விளையாட்டு முறையில டேபிள் சொல்லி கொடுக்கணும். உதாரணத்துக்கு நம்ம டைனிங் டேபிள்ல ஒரு எண்டில் வந்து ஒரு கிண்ணம் வச்சுட்டு இன்னொரு எண்டில் ஒரு கிண்ணம், இந்த ஒரு எண்டில் வந்து பால் வச்சுட்டு 2 அப்படின்னு சொல்லும்போது அந்த குழந்தை இங்கேருந்து 2 எடுத்துட்டு அந்த கிண்ணத்தில் போய் போடணும். இன்டூ டூ அப்படின்னு சொல்லும்போது இன்னும் ரெண்டு பால் எடுத்துகிட்டு போய் போடணும், டூ இன்டூ டூ ஃபோர் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைங்களால டக்குன்னு புரிஞ்சுக்க முடியும். அது ஒரு தன்மை, அதாவது கணக்கு. ஸோ அந்த குழந்தை வந்து அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்கா கலர் கலரான பேப்பர்ஸ் கிடைக்குது ஸ்டேஷ்னரியில், அந்த கலர் கலர் பேப்பர்ஸில் அந்த குழந்தைய கணக்கு போட சொல்லணும். ஒரே கலர் பென்னு ஒரே கலர் பேப்பர் கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு சீக்கிரம் போர் அடிச்சிடும், அதை ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் மல்டி கலர் பேப்பர் மல்டி கலர் பென் கொடுத்து அந்த குழந்தை எழுத சொன்னோம் அப்படின்னு சொன்னாக்கா இந்த குழந்தைகளை படிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைங்க கணக்கில் கொஞ்சம் வீக்காக இருப்பாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இங்கிலீஷில் வீக்காக இருப்பாங்க. இங்கிலீஷ் வீக்னஸ்னால் என்ன அப்படின்னா நல்லா பேச தெரியலன்னு நான் சொல்ல மாட்டேன், ஸ்பெல்லிங் மிஸ்டேக் அதிகமாக செய்யக்கூடிய தன்மை படைத்தவர்கள் தமிழ் இங்கிலீஷ். ஸோ இந்த குழந்தைகளுக்கு வந்து டிக்டேஷன் அல்லது வீட்டில் வந்து ஒரு ஒயிட் போர்டு மாதிரி மாட்டி வச்சுட்டு மார்க்கர் கொடுத்து அந்த குழந்தைய போர்டு மார்க்கர் யூஸ் பண்ணி மல்டி கலர் பென் யூஸ் பண்ணி ஸ்பெல்லிங் எழுத வைக்கலாம், அது ஒன்று செய்யலாம். இன்னமும் அந்த குழந்தை வந்து தமிழில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சுழி நாக்கும் மூணு சுழி நாக்கும் ரொம்ப குழம்பிக்கும் இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் இருக்கிற குழந்தைங்க. அப்படி இருக்கும்போது நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னாக்கா உள்ளங்கையில் அல்லது முதுகில் நடு முதுகில் முன்ன நம்ம சின்ன வயசில் விளையாடுவோம் தெரியுங்களா, அந்த ஆல்பபெட் எழுதி இது என்னன்னு கண்டுபிடி, அந்த விளையாட்டு வந்து இந்த குழந்தைகளுக்கு நிறைய வித்தியாசத்தை உண்டுபடுத்தும். ஸோ விளையாட்டு முறைகளில் தான் இந்த குழந்தைக்கு நம்ம பாடம் கற்றுக் கொடுக்கணும். அப்படி இல்லாட்டி இந்த குழந்தைய ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம்.
சரி, இந்த கவனக்குறைபாடு வந்து பரம்பரையும் ஒரு காரணமாக இருக்கலாமா? 10 வயசுலேருந்து எத்தனை வயசு வரைக்கும் இது நீடிச்சு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அதெல்லாம் சொல்லுங்களேன்.
இது வந்து ஹெரிடிட்ரிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அம்மா அப்பா அல்லது நம்மளுடைய ஹெரிடிட்ரியில் யாருக்காவது இந்த ப்ராப்ளம் இருந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைக்கும் அதோடைய பாதிப்பு உண்டாகும். 10 வயசில் இதை வந்து கண்டுபிடிச்சி கவுன்சிலிங் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா இது நம்மளை விட்டு போயிடும். அப்படி 10 வயசில் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொன்னாக்கா இது வந்து தொட்டில் பழக்கம், அதனால உங்களுக்கு கூடவே வரும்.
சரி, அது கண்டுபிடிக்க முடியலை அப்படிங்கும்போது அது பெற்றோருடைய கவனக்குறைவு இல்லையா, அவங்களுக்கு கவனக்குறைவு இருக்கிறதுனால குழந்தைக்கும் வந்திருக்குது. இல்லைன்னா உறவினர்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்கூல் டீச்சர்ஸ் யாராவது கண்டுபிடிக்கணும். வேற எந்த மாதிரி ஒரு பெரிய நோயில் போய் அப்படி இது விடுமா, அல்லது என்ன மாதிரி வெளிப்பாடுகள் இருக்கும் இவங்க வளர்ந்தா?
இந்த கவனக்குறைவு அதாவது ஹைப்பர் ஆக்டிவ் அப்படிங்கிற பிள்ளைங்க வந்து பொதுவாக டைம் மேனேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு ரொம்ப புவராக இருக்கும். ஏன்னா பல விஷயங்கள் அவங்களுடைய மூளையில் ஓடிட்டுருக்கு, அதே மாதிரி பல வேலைகளில் ஈடுபடுவாங்க, எந்த வேலையுமே முடிக்க மாட்டாங்க, ஆரம்பிப்பாங்க ஆனால் எதையுமே முடிக்க மாட்டாங்க. இப்படி இருக்கும்போது ஒரு ஹையர் கிளாஸஸ் ஒரு 10th+2 வரும்போது அந்த குழந்தைங்க படிக்கிறதுக்கு ரொம்ப திணறுவாங்க. அதுக்கும் மேலே காலேஜுக்கு வரும்போது சோஷியல் ஸ்கில்ஸே இல்லாமல் போயிடும், யார்கிட்டையும் நெட்ஒர்க் பண்ண மாட்டாங்க, ரொம்ப தனித்தே தெரிவாங்க. ஆஃபீஸ்க்கு போகும்போதும் இந்த கவனக்குறைவு வந்து அவங்களுடைய வேலைகள்லையும் தொடரும். அதே மாதிரி கல்யாணம் அவங்களுடைய குழந்தை அந்த மாதிரி வரும்போது பொறுப்புகள் அதிகமாக இவங்களுடைய இந்த கவனக்குறைவு வந்து அவங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்கும். இதனால் அதிகபட்சம் கவனக்குறைவு இருக்கிறவங்களுக்கு பிற்காலத்தில் டிப்ரெஷன் அப்படிங்கிற நோய், மன அழுத்தம் அப்படிங்கிற நோய் வரது ரொம்ப சகஜம்.
சரி, ஒரு 10-11 வயசு வரைக்கும் அவங்களால ரியலைஸ் பண்ண முடியாது, கொஞ்சம் விவரம் வந்துட்டாங்கன்னு வைங்களேன், 2 காலேஜ் வரும்போது தனக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்ட்டு தெரியாதுங்களா?
அதாவது பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது எப்போ தெரிய வரும் அப்படின்னு சொன்னாக்கா டீன் ஏஜ்ல தெரிய வரும். அந்த 10 வயசு தவற விட்டுட்டோம்னா அது கடவுள் நமக்கு கொடுத்த இன்னொரு வாய்ப்பு வந்து அந்த 13-14 வயசுல வந்து தெரிய வரும். அப்படி தெரியும் போதும் பேரண்ட்ஸ் வந்து இன்னைக்கு கவனக்குறைவுல என்ன சொல்றாங்க அப்படின்னு, பேரண்ட்ஸ்கே கவனக்குறைவு இருக்கு, அப்படி இருக்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வயசுல பையன் பொண்ணு அப்படித்தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி நான்லாம் அந்த மாதிரி இல்லை, ஆனால் இப்போ இவங்க இப்படி இருக்காங்க, அது எப்படி வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நாம வளர்ந்த சூழ்நிலை வேற, இப்போ இருக்கிற காலகட்டம் வேற. அதனால ஒவ்வொரு பேரண்ட்டும் கேர் எடுத்து அந்த குழந்தையோட பிஹேவியர்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா, நான் சொல்றது சந்தேகப்படுறதில்ல, பட் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்கணும். ஏதாவது ஒன்று நம்ம குழந்தைகிட்ட கொஞ்சம் அப்நார்மலா இருக்குன்னு சொன்னாலும் ஒரு கவுன்சிலரை பார்க்கறது நல்லது. இன்றைக்கும் பல பேர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்டியோ அல்லது ஒரு சைக்காட்ரிஸ்டியோ பார்க்கறதுக்கு பயப்படுறாங்க. இதில் பயம் எதுவும் இல்லை, எவ்வளோ சீக்கிரம் பார்க்குறோமோ அவ்வளோ சீக்கிரம் அவங்களுக்கு உதவி கிடைக்கும்.
நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து மேத்ஸும் இங்கிலீஷும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, வேற எந்த ஃபீல்டில் இவங்க வந்து இன்ட்ரெஸ்டடாக இருப்பாங்க?
இந்த மாதிரி குழந்தைகளுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்போர்ட்ஸ். அந்த ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிறது கம்ப்யூட்டர் கேம்ஸ் கிடையாது, ஓடி ஆடி விளையாடுறது, அதாவது ஃபுட்பால் டென்னிஸ் ஸ்விம்மிங் இந்த மாதிரி எக்ஸசைசஸ் வந்து எக்ஸலண்ட்டு. ஏன்னா உள்ளுக்குள்ளே தேங்கி இருக்கிற அந்த எனர்ஜி வந்து இந்த மாதிரி விளையாட்டுகளில் ஈடுபடும் போது வெளியில் போகுது. அவுட்பர்ஸ்ட் ஆஃப் எனர்ஜி வந்து இந்த குழந்தைகளுக்கு ரொம்ப முக்கியம், இல்லைனா ரொம்ப ஸ்லக்கிஷாக இருப்பாங்க. ஸோ இந்த கவனக்குறைவு குழந்தைகளை குறைஞ்சபட்சம் ஏதோ ஒரு விளையாட்டில் நம்ம ஈடுபடுத்தணும், கபடி பாஸ்கெட் பால் அந்த மாதிரி ஏதோ ஒரு விளையாட்டில் அவங்கள நம்ம ஈடுபடுத்தினா நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும். பொதுவாக ஸ்விம்மிங், ஃபுட்பால், பாஸ்கெட் பால், கிரிக்கெட் இதெல்லாம் ஒரு நல்ல விளையாட்டு. ஓடி ஆடும் விளையாட்டு வந்து இவங்களுக்கு ரொம்ப ஐடியலான மெடிசன்.
இப்போ மன ஒருமுகப்பாடுக்கு வந்து யோகா, மெடிடேஷன் அதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது எவ்வளோ தூரத்துக்கு இவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்?
மன ஒருமைப்பாடுக்கு யோகா மெடிடேஷன் பண்ணலாம், பட் வந்து இந்த குழந்தையோட ஏஜ் கருதி, அதாவது 10 வயசு குழந்தைய வந்து நீங்கள் யோகா பண்ண சொல்கிறது பண்ணும் குழந்தைங்க. பட் சில குழந்தைகளை வந்து இவங்க பிரச்சனையே, இப்போ கவனக்குறைவு பிரச்சனை, ஹைப்பர் ஆக்டிவ் பிரச்சனை, குழந்தையோட பிரச்சனையே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த யோகாவுக்கு கூட உங்களால் ஒரு 5 நிமிஷம் அந்த குழந்தைய அந்த இடத்துல உட்கார வைக்க முடியாது. அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்ம யோகா பண்ணால் அந்த குழந்தைக்கு அது ஒரு ப்ரெஷராக ஃபீல் ஆகும். ஏம்மா என்னை கட்டாயப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லும். அம்மா அப்பா யாரை சஜஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்கள வெறுப்பாக பார்க்க ஆரம்பிச்சிடும். ஸோ அவங்க போக்கில் ஸ்போர்ட்ஸில் எங்கேஜ் பண்ணுறது ஒரு ஐடியலான வழி இந்த குழந்தைகளுக்கு நம்ம பண்ணுறது. யோகா பண்ணக்கூடிய குழந்தைகளாக இருந்ததுனாக்கா மூச்சு பயிற்சி, பிராணாயாமா வந்து இதுக்கு ஒரு ஐடியலான எக்ஸசைஸ். நிறையா ஸ்கூலில் இப்போ அந்த பயிற்சி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க.
இது வந்து சரியான சமயத்தில் கண்டுபிடிக்கப்படாவிட்டால் லேட்டர் ஸ்டேஜில் வந்து டிப்ரெஷனுக்கு போக வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னீங்க. ஒருவேளை இந்த குழந்தைகள் வந்து வளர்ந்து பிஹேவியரல் சேஞ்சஸ்ன்னு வரும்போது ஒரு வயலண்டாவோ அல்லது ஒரு ட்ரக் அடிக்ஷனுக்கோ போகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குதா இந்த மாதிரி குழந்தைகள்?
இது வரைக்கும் இந்த குழந்தைங்க வந்து ட்ரக் அடிக்ட் ஆகும், வயலண்ட் ஆகும் அப்படிங்கிறது வந்து ப்ரூவ் செய்யப்படாதது. சில குழந்தைங்க வந்து ரொம்ப ரிசர்வ்ட் ஆயிடுவாங்க, அது ஒன்று இருக்குது. இந்த சின்ன வயசில் இந்த பழக்கம் இருக்கும்போது போக போக ரிசர்வ்ட் ஆயிடுவாங்க. அவங்க தேவைக்கே அவங்க யார்கிட்டையும் பேச மாட்டாங்க. அதே மாதிரி பேசாத பழக்கத்தினால இவங்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி நண்பர்கள் அப்படின்னு யாருமே இருக்க மாட்டாங்க. எப்பவுமே ஒரு தனிமையிலேயே இருப்பாங்க. அதனால இவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் அதிகமாக இருக்கும். அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தூக்கம் குறைவாக இருக்கும், ஒரு சோஷியல் நெட்ஒர்க்கிங் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி இருக்கிறதுனால தெர் இஸ் அ சான்ஸ் அவங்க வந்து ஒரு சந்தோஷத்துக்காக ஆல்கஹால், லிக்கர் கன்சியூம் பண்ணுறதோ அல்லது ட்ரக்ஸ் எடுத்துக்கிறதோ வாய்ப்பு இருக்குது. ஆனால் அது இன்னும் ப்ரூவ் செய்யப்படாது, அதுக்கு எந்த விதம் ஆதாரமும் கிடையாது.
இப்போ இவ்வளோ வச்சு பார்க்கும்போது இவங்களால ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல் சில்ட்ரனோட போகிறது கஷ்டம். ஸ்பெஷல் ஸ்கூல்ஸ் இருக்குதா, சேர்க்கலாமா இவங்கள?
மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூலில் இவங்க மற்ற குழந்தைகளோட தாராளமாக படிக்கலாம். ஒன்றே ஒன்று, இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ஒரு கவுன்சிலர்கிட்டயோ சைக்காலஜிஸ்ட்கிட்டயோ கூட்டிகிட்டு போகும்போது ஆட்டிசம், டிஸ்லெக்ஸியா அப்படின்னு ரெண்டு இருக்குது. ஆட்டிசம் அப்படிங்கிறது வந்து இந்த படிப்பு பிஹேவியல் சம்மந்தப்பட்டது வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். டிஸ்லெக்ஸியாங்கிற குழந்தைங்க ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். அது டிஸ்லெக்ஸியா அவங்களுக்கு வந்து பிறவிலே ஓரளவு தெரிய வந்துடும். எப்படின்னா கவுந்து படுத்துக்க வேண்டிய வயசில் கவுந்து படுத்துக்காது, நடக்கிற வயசில் நடக்காது, எல்லாமே ரொம்ப டிலேடாக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகளுக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் இருக்குது. வெறும் கவனப்பற்றாக்குறை, அட்டென்ஷன் டெஃபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் வந்து தாராளமாக மற்ற குழந்தைங்க மாதிரியே மெயின் ஸ்ட்ரீம் ஸ்கூல்லையே படிக்கலாம். கொஞ்சம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மட்டும் பண்ணால் போதும்.
சரிங்க டாக்டர், இப்போ அழகாக அருமையாக நிறைய விளக்கங்கள் கொடுத்தீங்க. இப்போ இவங்களுக்கு வந்து சாப்பாட்டு முறைகளில் ஏன்னா நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நோயே வந்து சாப்பாட்டு முறையினால தான் வருது. டயட்னால ஓரளவு இதை கட்டுப்படுத்த முடியுமா? ஏன்னா ஸ்பைசி ஃபுட்டு வந்து கூட உணர்ச்சிகளை தூண்டும் அப்படின்லாம் சொல்கிறாங்க.
நான் சொன்னேன் இது குணப்படுத்துறதுக்கு 2 முறை இருக்குது. ஒன்று கவுன்சிலிங், இன்னொன்று வந்து சாப்பாட்டு முறை. இந்த மாதிரி குழந்தைகள் வந்து அதிகமாக சாப்பிட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தேன், அதாவது இந்த மலைத்தேன், பியூரான அந்த மலைத்தேன். தேனில் நிறைய அயர்ன் கண்டென்ட் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு வந்து வைட்டமின் சி ரொம்ப முக்கியம். அதனால நம்ம இவங்களுக்கு ஆரஞ்சு பழங்கள் நிறையா கொடுக்கலாம். பேரிச்சம் பழம் இந்த குழந்தைங்க நிறையா சாப்பிடலாம். இதெல்லாம் சாப்பிட்றதுனால இந்த குழந்தைங்களுடைய இந்த பிஹேவியர் வந்து கொஞ்சம் குணமாகும். காஞ்ச திராட்சை அது கண்டிப்பாக சேர்த்தணும், பாதாம் பருப்பு கண்டிப்பாக சேர்த்தணும். இந்த குழந்தைங்க வந்து சேர்க்கக்கூடாதது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைதா கண்டிப்பாக தவிர்க்கணும், வெள்ளை சுகர் அதாவது சர்க்கரை வந்து குறைக்கணும். ஒயிட் சுகர், ஒயிட் சுகர் வந்து நம்ம எந்த அளவுக்கு குறைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட்டை நம்ம சீக்கிரம் குணப்படுத்திடலாம். ஸோ அந்த ஒயிட் சுகருக்கு சப்ஸ்டிடியூட்டு தான் தேன். அதே மாதிரி பச்சை மோரிஸ் வாழைப்பழம் இந்த குழந்தைங்க சாப்பிடலாம். நேந்திரம் பழம் தாராளமாக இந்த குழந்தைகள் சாப்பிடலாம். மற்றபடி யூஸ்வலாக என்ன டயட் இருக்கோ அது சாப்பிடலாம். வைட்டமின் சி இருக்கக்கூடிய இந்த நெல்லிக்காய், எலுமிச்சம் பழம், ஆரஞ்சு, சாத்துக்குடி இந்த மாதிரி புளிப்புத்தன்மை உள்ள பழங்கள் இந்த குழந்தைங்க சாப்பிட்டாங்கன்னு சொன்னாக்கா இவங்களுடைய இந்த நிலைக்கு ரொம்ப நல்லது, ஆரோக்கியமானதும் கூட.
இப்போ இவங்களுக்கு கவுன்சிலிங் எவ்வளோ நாளைக்கு எடுத்துக்கணும்?
அதாவது ஃபஸ்ட்டு ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங்கில் வந்து இது எதனால ஆரம்பிச்சுது, எப்படி இது போயிட்டுருக்கு, எப்போ கண்டுபிடிக்கப்பட்டது அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. 10 வயசுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நமக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 5 சிட்டிங்ஸ் தேவைப்படும். ஒரு ஒரு நிலைமையை பொறுத்து, ஒரு ஒரு குழந்தையோட நிலைமை பொறுத்து, முக்கியமா பேரண்ட்ஸும் கவுன்சிலரோட சேர்ந்து எப்படி கோஆப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல தான் இருக்குது. இதில் வந்து ஸ்கூல் கிட்ட நம்ம எதிர்பார்க்க முடியாது, ஸோ பேரண்ட்ஸ் கிட்ட தான் எதிர்பார்க்கணும். குறைஞ்சபட்சம் ஒரு 5 sitting, ஃபர்ஸ்ட் சிட்டிங் அந்த குழந்தைய புரிஞ்சுக்கிறதுக்கு தேவைப்படும். 2வது சிட்டிங்லேருந்து 5th sitting வரைக்கும் நாங்கள் ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்போம், அந்த குழந்தை என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஷெட்யூல் படி போகிறாங்க அப்படிங்கிறத மானிட்டர் பண்ணிருக்கு. 5 sittings மேலே பேரண்ட்ஸே பார்த்துக்கலாம்.
சரி, வீட்டில் இருந்தபடியே பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும், அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனைகள்?
வீட்டில் இருந்தபடியே பேரண்ட்ஸ் என்ன பண்ணலாம்னா, குழந்தைகளை கேர்ஃபுல்லாக கவனிங்க. ஏதாவது ஒரு மாற்றம் இருக்குதுன்னு தெரிஞ்சால் தயங்காமல் ஸ்கூலில் வந்து பேசுங்க. ஸ்கூல்லையும் அவங்களுடைய பிஹேவியர் இப்படி தான் இருக்குதுன்னு தெரிஞ்சால் ஒரு கவுன்சிலரை பார்க்கலாம். கவுன்சிலர் அப்படிங்கிறவங்க அந்த குழந்தையோட கேஸ் டு கேஸ் பேசிஸில் வந்து ஒரு ஷெட்யூல் போட்டு கொடுப்பாங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனம் பார்க்காம அந்த பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், இருந்தாலும் கவுன்சிலர் சஜஸ்ட் பண்ணபடி அந்த ரொட்டீனை ஃபாலோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னாக்க அந்த குழந்தைகளை சீக்கிரமே இதுலேருந்து கொண்டு வரலாம். அதை விட்டுட்டு அடிக்கிறதோ அல்லது கோவப்படுறதோ பேசாமல் இருக்கிறது அவாய்ட் பண்ணுறது, நிறையா பேர் அடிப்பாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணுறதுனால இந்த பிரச்சனை அதிகரிக்கும். அது ஒன்று முக்கியமாக பேரண்ட்ஸ் தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த காலகட்டத்தில் பேரண்ட்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி குழந்தைகளோட பொறுமை ரொம்ப ஜாஸ்தி இருக்கணும், அதே சமயம் ஸ்ட்ரிக்டாக இருக்கணும். நிறையா குழந்தைகள் வந்து இந்த பிரச்சனை வருது எதனாலன்னு சொன்னீங்கன்னா, ரொம்ப செல்லம் கொடுக்கறதுனால தான். பேரண்ட்ஸ் வந்து செல்லம் கொடுக்கணும், பட் கண்டிக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக கண்டிக்கணும். கண்டிக்கிறது அப்படின்னு சொன்னாக்கா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் குழந்தை புரிஞ்சுக்கணுமே தவிர அடிக்கிறதுனால இதுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அதனால பேரண்ட்ஸ் வந்து கொஞ்சம் இந்த டைமில் பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம்.
நல்லா அருமையான விளக்கங்கள் கொடுத்தீங்க டாக்டர். கவனக்குறைபாடு உள்ள குழந்தைகளை வந்து நம்ம எப்படி கையாள்றது, அவங்களுக்கு வேண்டிய உணவு முறைகள், அவங்களுக்கு பேரண்ட்ஸ் எப்படி சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. விளக்கங்களுக்கு நன்றி. வணக்கம்.
வணக்கம் மேடம்.
நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் உளவியலாளர் பார்வதி அவர்கள்.
உடன் உரையாடினார் என் கோமா.
உளவியல் சம்பந்தமான சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எங்களுக்கு எழுதி அனுப்பலாம். அனுப்ப வேண்டிய முகவரி: விவசாயி சமுதாய வானொலி, விரிவாக்க கல்வி இயக்ககம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் 641-0003. தொலைபேசி எண் 0422-243-1055. மின்னஞ்சல் முகவரி: tee@tnau.ac.in. நிகழ்ச்சிகளை TNAU அக்ரிடெக் போர்ட்டல் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுவதன் மூலம் எங்கிருந்து வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழ்ச்சிகளை கேட்டு பயன்பெறலாம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே.
நூற்றி 107.4 எப்பவும் இதை கேளுங்க.